வரலாற்றில் சில தினங்கள் தான் திருப்பமான தினங்களாக அமைவது உண்டு. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆட்சி பீடத்தில் முதலமைச்சராக அமரப்போகிறார்.
நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, என்ன வைகோ காதோட காதா ஏதோ பேசுறாரு, என்னவா இருக்கும்? நான் கேட்டேன், கேப்டன் அவர்களே, நீங்க முதலமைச்சரா ஆட்சி அமைக்கும் போது அது கூட்டணி ஆட்சி தானே? ஏன்னா நாங்க கூட்டணி ஆட்சின்னே சொல்லிட்டு வந்திருக்கமே, நான் சொல்லலாமா?
தாராளமா சொல்லலாம், கூட்டணி ஆட்சி தான்.
தமிழக அரசியலில் மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழகத்தை ஆண்ட திமுக மற்றும் ஆளுங்கட்சியான அதிமுக ஆகியவற்றை எதிர்த்து முதன்முதலாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒரு புதிய களத்தை உருவாக்கியிருக்கின்றது. இது அதிமுக மற்றும் திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பும் வாக்காளர்களுக்கு நல்ல செய்தி என்று பரவலாக சொல்லப்படுகின்றது. இந்த பின்னணியில் யார் இந்த மக்கள் நல கூட்டணி என்று பார்ப்போம். கடந்த ஆண்டு மதுவுக்கு எதிராக தமிழகத்தில் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் தொடங்கிய சூழலில் மக்கள் நல கூட்டியக்கம் என்ற பெயரில் மதிமுக, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காந்திய மக்கள் இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை இணைந்து செயலாற்ற தொடங்கின. இது மூன்றாவது அணியாக உருவாகுவதற்கு முன்பே காந்திய மக்கள் இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சி இரண்டும் வெளியேறின. இதன் பின்னர் எஞ்சிய கட்சிகளுடன் இந்த கூட்டியக்கம் தேர்தல் செயல்பாட்டுக்காக மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் ஒரு அரசியல் கூட்டணியாக 2015 நவம்பரில் புதுவடிவம் பெற்றது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் குதிக்க முதலே இந்த மக்கள் நல கூட்டணி மதிமுக பொதுச்செயலர் வைகோ தலைமையில் முழுவீச்சில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து மக்களின் கவனத்தை ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சி யார் தலைமையில் உள்ள கூட்டணியில் இணையும் என்பது கடந்த காலங்களில் பெரும் பரபரப்புடன் கூடிய விவாதத்தை உண்டாக்கி வந்த சூழலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் யாருடன் கூட்டணி வைப்பார் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருந்தது. 2005 இறுதியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அதாவது தேமுதிக என்ற கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தனி ஆளாக சட்டமன்றத்துக்கு சென்றமை, 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் கணிசமான வாக்குகளை பிரித்து முக்கிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை மாற்றியமைத்தமை, 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வென்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆனமை உள்ளிட்ட விடயங்கள் விஜயகாந்தை அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியது. இந்த நிலையில் 2016 தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் என அறிவித்த விஜயகாந்த் பின்னர் தனது முடிவை மாற்றி மக்கள் நல கூட்டணியுடன் இணைவதாக பங்குனி உத்தரத்தின் நல்ல நேரத்தில் அறிவித்தார்.
அதாவது இன்னைக்கு இங்க வந்தாங்க, எல்லாரும் வந்து என்ன வந்து இவங்க நாலு பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்க, எழுத்து போட்டு கொடுத்துருங்க. அண்ணன் இப்ப பேசும்போது கூட கேட்டாரு, இந்த வைகோ நான் கூட்டணி தாராளமா அறிவிச்சிருங்க கூட்டணி. ஏன்னா நான் ஏற்கனவே திருமாவளவன் சொல்லியிருந்த கூட்டணி மந்திரி சபையில் என்னைக்கு நான் சொன்னா அன்னைக்கு அன்னையிலிருந்து அவன் சொல்லியிருக்கேன்.
இதனால் தேமுதிக மக்கள் நல கூட்டணி என பெயர் மாற்றம் பெற்ற இந்த கூட்டணி இம்முறை தேர்தலில் அதிகம் பேசப்பட்ட கூட்டணியாக உருமாறி வெற்றி தமக்கே என முழங்கி வருகின்றனர். இவர்களோடு ஆறாவது கட்சியாக இணைந்து கொண்டது தமிழ் மாநில காங்கிரஸ். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து உருவானதுதான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இப்படியாக முழு வடிவம் பெற்றுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுகவுக்கு எதிரான மாற்றுக்கட்சி தாமே என தெரிவித்து வரும் நிலையில் இதை உண்மையில் மாற்றுக்கட்சியாக எடுக்கலாமா என தமிழ்நாட்டின் மூத்த ஊடகவியலாளர் அருள் எழிலனை கேட்டேன்.
இந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால், கடந்த சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரோடு கூட்டணி வைத்திருந்தார்கள் என்ற கேள்வியும் இதில் முக்கியமானது. வைகோவை பொறுத்தவரையில் வைகோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயலலிதாவால் கூட்டணிக்குள் இழுத்துக் கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டவர். இது ஒரு விரக்தி நிலைக்கு மதிமுகவை கொண்டு சென்றது. பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பாஜக கூட்டணியோடு நின்று ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்தார்கள். விடுதலை சிறுத்தைகளின் நிலை திமுகவோட கூட்டணி வைத்து விரக்தி அடைந்த ஒரு நிலை. ஜி கே வாசனுடைய நிலையை பார்ப்போம். அதிமுகவில் இருந்து அழைப்பு வந்து உங்களுக்கு ஒரு 9 இருந்து 11 தொகுதிகள் வரை கொடுக்கிறோம், ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று நிபந்தனையை வைத்தபோது அந்த நிபந்தனையை ஒரு கட்சி தலைவராக ஜி கே வாசனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை நிராகரித்தார். சிபிஎம் சிபிஐ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் திமுக அதிமுகவிடமிருந்து அழைப்பு இல்லை. ஆக ஏதோ ஒரு வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து மாற்று என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி மாற்றாகும்? மாற்று என்பது விரட்டி அடைந்தவர்களின் கூட்டணி அல்ல. மாற்று என்பது தன்னையொத்த பலமிக்க அல்லது மக்களை திரட்டும் சக்தி உள்ளவர்களின் கூட்டணியாக இருக்க வேண்டும்.
இருப்பினும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைவு என்பது ஊழல் விரும்பாத மனங்களுக்கு நல்ல செய்தி என்றும், இதற்கு ஆதாரம் இந்த கூட்டணியின் கொள்கைகளே என்றும் ஒரு சாரார் சொல்கின்றனர். சரி, இந்த கூட்டணியின் முக்கிய கொள்கைகள் என்ன சொல்கிறார் தேமுதிகவின் கலை இலக்கிய அணி செயலாளரும் நடிகரும் வேட்பாளர்களில் ஒருவருமான திரு ராஜேந்திரநாத்?
அதாவது மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக, இதோடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, மது இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம் மற்றும் கூட்டணி ஆட்சி. தமிழ்நாட்டில் முதன் முதலாக இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி, இந்த தமாக சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் கையில எடுத்திருக்கிறாங்க.
தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக சொல்லப்படுபவர் திரு விஜயகாந்த். ஒரு மேடை பேச்சாளருக்குரிய திறமை இல்லாமலும், ஒரு அரசியல் தலைவர் போல் தத்துவார்த்த ரீதியாக இல்லாமலும் விஜயகாந்த் யதார்த்தமாக பேசியதை நடிக்காமல் பேசுகிறார் என்று எல்லோரும் ஆரம்பத்தில் பாராட்டினார்கள். ஆனால் காலப்போக்கில் பொது இடங்களில் கட்சியினரை திட்டுவது, அடிப்பது, மேடைகளில் குண்டக்க மண்டக்க பேசி முகம் சுளிக்க வைப்பது, சக கட்சி நிர்வாகிகளை மரியாதையாக நடத்தாமை போன்ற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது குவிந்தன. இந்த பின்னணியில் விஜயகாந்த் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன என்று மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரிடம் கேட்டேன்.
இந்த கட்சியின் சார்பாக அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அவர்கள் எங்களோடு தொகுதி உடன்பாடு மேற்கொள்கிறார்கள். எனவே எங்களுடைய கட்சிகள், நாங்கள் 4 கட்சிகள் இணைந்து உருவாக்கிய மக்கள் நல கூட்டணிக்கும் அவர் முதல்வர் வேட்பாளராக மாறிவிட்டார். அதன் பின்னாலே 6வது கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களோடு வந்து இணைந்தது. அவர்களுக்கும் வந்து அதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. அவர் பற்றிய விமர்சனங்கள் என்பது அது எல்லாருக்கும் அது மாதிரி விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்களிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி இதே போலத்தான் பல தாறுமாறான விமர்சனங்களை அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் மிகுந்த மக்கள் செல்வாக்கு பெற்றவராக விளங்கினார். அதே போலத்தான் திரு விஜயகாந்த் அவர்களும் மிகுந்த மக்கள் செல்வாக்கு பெற்றவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்.
அதே நேரம் விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருப்பது இந்த அணியின் பலமா பலவீனமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் ஊடகவியலாளர் அருள் எழிலன்.
அரசியல் எத்திக்ஸ் சார்ந்து யோசித்தால் விஜயகாந்த் என்பவர் எதிர்கட்சி தலைவராக அவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பையே முறையாக பயன்படுத்தி கொள்ளாதவர், எப்படி முதல்வராக வந்து முதல்வர் வேட்பாளராக அவரை வந்து எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அல்லது இன்றைக்கு அவரை பார்க்கிறோமே, அவர் பிரச்சார மேடைகளில் நடந்து கொள்கிற விதம், பத்திரிகையாளர்களிடம் அவர் நடந்து கொள்கிற விதம், இப்படியான ஒரு நடத்தை உள்ளவர் முதல்வராக பதவி ஏற்கும் போது அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் நாம வந்து யோசித்து பார்க்கணும். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியில் முதல்வராகும் தகுதி யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால் வைகோவுக்கே இருக்கு. இல்லை என்றால் திருமாவளவனே நல்ல முதல்வர் தான். அதுபோல மக்கள் நல கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரியவர் நல்ல கண்ணு, மரியாதைக்குரிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல கண்ணு அவர்கள் இருக்கிறார். அவரும் கூட முதல்வர் பதவிக்கு தகுதியானவர் தான். இப்படி பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. தொகுதிகளின் அடிப்படையில் பெரிய கட்சி யார், அதிக தொகுதிகளை வெல்கிறவர்கள் யார் என்கிற அடிப்படையில் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்வராகும் வாய்ப்பு இருக்கிறது.
இந்த அணியில் 6 கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு எவ்வாறாக அமைந்துள்ளது என்பதை விளக்குகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்.
104 இடங்களை தேமுதிகவுக்கும், 29 இடங்களை மதிமுகவுக்கும், 26 இடங்களை தமிழ் மாநில காங்கிரசுக்கும், தலா 25 இடங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் நாங்கள் பிரித்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தம் 234 தொகுதிகளை இப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.
மது ஒழிப்புடன் ஊழல் எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தேர்தல் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் 2011 அதிமுக கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுவிட்டு இப்போது அந்த கட்சியை ஊழல் கட்சி என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என்ற வினாவுக்கு தேமுதிகவின் திரு ராஜேந்திரநாத்தின் பதில் இப்படி அமைந்தது.
இருந்தது சரி, நம்ம போனாலும் அந்த ஊழலை அவங்க மாத்திடுவாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்க அதை வந்து மாத்தவும் இல்லை. அவங்களுடைய அதிகாரியிலிருந்து அரசு ஊழியர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போனால் மாற்றலாம், மாற்ற முடியும்னு நினச்சி நம்ம தலைவர் வந்து போனாங்க, மாற்ற முடியலை. இப்போ வந்து இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, தமாகா ஜி கே வாசன் ஐயா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. அதே மாதிரி அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணியில் இருந்தால் எந்த தலைவருமே யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சி நிச்சயமாக கிடைக்கும்.
நீங்கள் சொல்லும் இந்த நல்ல கூட்டணியில் ஆரம்பத்திலேயே இணைந்திருக்கலாமே, ஏன் தனித்து போட்டி என்று அறிவித்துவிட்டு பின்பு தாமதமாக இணைந்து கொண்டீர்கள் எனவும் அவரிடம் கேட்டேன்.
அதுதான் என்னன்னா, இன்னைக்குமே வந்து நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில போய் சேராது. சினிமாவை எடுத்துக்கிட்டா கூட நீங்க எடுத்த உடனே கிளைமாக்ஸ் வச்சோம்னா படம் வந்து ரசிக்காது, ருசிக்காது. நம்ம எடுத்த உடனே கூட்டணியும்னா அந்த இந்த அளவுக்கு ஒரு பேச்சு, இந்த அளவுக்கு ஒரு மாசு தமிழ்நாட்டுல வந்திருக்காது.
அப்படியென்றால் இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்றா என்ற கேள்வி எழுகிறதே என கேட்டதற்கு,
அது எனக்கு தெரியாது, தலைவர்தான் கேட்கும்.
மாற்று அணி என தெரிவிக்கும் உங்கள் அணிக்குள் இருக்கும் கட்சிகளுக்குள்ளேயே பல மாற்று கருத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறதே என்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இவ்வாறு பதிலளித்தார்.
மாற்று கருத்துக்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு கட்சிக்கும் இடையிலே அதனால்தான் அவை தனித்தனியான கட்சிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே மாற்று கருத்துக்களே இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்க கூடாது ஒரு கூட்டணி சேரும்போது. ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகளில மிகவும் அடிப்படையான பிரச்சனைகளே எங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறதா என்றால் இல்லை.
இதேவேளை நடைபெறவுள்ள தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் பலம் என்ன என்று விளக்குகிறார் ஊடகவியலாளர் அருள் எழிலன்.
மக்கள் நல கூட்டணியின் பலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வட மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறது ஓரளவுக்கு. அதுபோல தேமுதிக விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது பலவீனமாக இருந்தாலும் கூட தமிழகம் முழுக்க பரவலாக தொண்டர் பலம் இன்னும் அந்த மதிமுகவுக்கு இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தொண்டர் பலமும் வலுவாக இருக்கும். எப்போதுமே வந்து ஒரு அமைப்பு ரீதியாக தொழிற்சங்கங்கள், வேலை பார்ப்பதற்கான ஊழியர்கள் அமைப்பியல் ரீதியாக மிக வலுவான கட்சிகளாக வந்து இருக்கும். இந்த கட்சிகளால் வாக்குகளை வந்து திரட்ட முடியும். அதனால் இந்த கட்சிகள் வந்து வெற்றி பெறுமோ வெற்றி பெற மாட்டார்களோ, ஆனால் நிச்சயமாக திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய சவாலாக இந்த மக்கள் நல கூட்டணி அமைவார்கள். அதனால்தான் எல்லோருமே அதிமுகவின் பி டீம் என்று மக்கள் நல கூட்டணியை வந்து கிண்டல் செய்தது. அதனால்தான்
தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட அதிமுக திமுக கட்சிகளுக்கு பிறகு மூன்றாவதாகத்தான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி பார்க்கப்படும் என சொல்லப்படுகின்ற சூழலில் உங்களது வெற்றி வாய்ப்பு எந்தளவு சாத்தியம் என்று திரு ரவிக்குமாரிடம் வினவினேன்.
நாங்கள் எப்பொழுதும் சொன்னும் போது எங்கள் கூட்டணியை முதலாக சொல்லி அதற்கு பிறகு திமுக அதிமுக என்றுதான் சொல்லுகிறோம். எனவே எங்களுடைய வரிசை வேறு, இதுதான் மக்கள் மனதிலே இருக்கிற வரிசை. மக்கள் இந்த ரெண்டு கட்சிகள் மீதும் கடுமையான அதிருப்தியிலே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்களை மூன்றாவது அணியாக கருதவில்லை, முதல் அணியாக கருதுகிறார்கள். நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம்.
ஆனால் ஊடகவியலாளர் அருள் எழிலனின் கணிப்பு இப்படி இருக்கின்றது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 40 தொகுதிகளில் இருந்து 60 தொகுதிகளில் வரை வரும். மக்கள் நல கூட்டணி ஒரு 5-10 தொகுதிகள் வரை ஜெயிக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த ஜெயலலிதாவுடைய பிரச்சாரங்கள் அது ரொம்ப பலவீனமா வீக்கா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து ஊர் ஊராக சென்று மக்களை சென்று சந்தித்து கேட்பதால் அவர்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு இன்னும் அதிகரிக்கலாம். அதனால அதிமுக மீதான அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று என்பதை வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு 10 தொகுதிகள் வென்றால் மிகப்பெரிய விஷயம் என்று நினைக்கிறேன்.
2016 சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் இதுவரை இல்லாத பரபரப்புடன் பல முனை போட்டியை உருவாக்கியுள்ள நிலையில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் நாள் அதிக தூரத்தில் இல்லை.